குற்றமுள்ள நெஞ்சம் சித்திரம் எழுதியவர் வெற்றிவண்ணன்.
மோகன் சார் வணக்கம்.
யாரு சத்யனா? வாங்க எழுத்தாளரே.
எப்படி சார் இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சத்யன். பெரிய எழுத்தாளர் ஆகணும்ட்டு நீங்களும் வந்து போயிட்டு இருக்கீங்க இல்ல?
ஆமா சார், இப்போ தென்றல் சுடும்னு ஒரு கதையை எழுதிட்டு வந்திருக்கேன் சார்.
அப்படிங்களா? சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்?
என்னோட கதைகளை என்னால பிரசுரிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னுடைய பொருளாதாரம் தான் சார். நீங்க மட்டும் மனசு வச்சு எனக்கு ஒரு பதிப்பகம் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
அது சரிங்க, ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதே
சார். பதிப்பகத்தோட முதலாளியா மட்டும் நீங்க இருங்க, நான் அதுல ஒரு உழைப்பாளியா இருந்து கஷ்டப்படுறேன். எனக்குள்ள ஊதியத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும்.
சத்யன், எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதுல நான் எங்க இதெல்லாம் பாத்துக்கிறது. ஆனாலும் உங்களை போல எழுத்தாளர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, நான் வீட்டுல கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்றேனே.
சரிங்க சார். அப்போ நான் எப்ப வந்து பாக்கட்டும்?
ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாருங்க.
சரிங்க சார்.
சித்ரா, சித்ரா.
என்னங்க?
அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
என்ன சொல்லுங்க?
நம்ம எழுத்தாளர் சத்யன் இருக்கிறாரு,
உங்களோட பழைய நண்பர் தானே?
ஆமா சித்ரா, அவர் இப்போ சில நாவல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் உதவி எதிர்பார்க்கிறாரு.
அப்படி என்னங்க எதிர்பார்க்கிறாரு?
அவருக்கு ஒரு பதிப்பகம் வச்சு கொடுத்தா போருமா, அதுல வந்து அவர் ஒரு ஊழியரா தான் இருப்பேன்னு சொல்றாரு.
அப்படிங்களா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
அது உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன்.
ஏங்க, உங்களோட அபிப்பிராயம் அவருக்கு செய்யணும்னு தோணினா அப்படியே செய்யுங்க.
என்ன
பேசுறீங்க? நான் உங்க மனைவிங்கிற உரிமை ஆனப்புறம் இந்த சொத்தெல்லாம் எனக்கு மட்டுமா சொந்தம்? இது உங்களுக்கும் சொந்தங்க.
அப்போ சரின்னு சொல்லிடுறேன்.
அத அவரு தவறா பயன்படுத்தாம பாத்துக்க சொல்லுங்க.
நிச்சயமா அப்படி செய்ய மாட்டார் சித்ரா.
மோகன் சார் வாங்க.
இருக்கட்டுங்க.
சேகர்
சார்,
பக்கத்து கடையில போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டாப்பா.
சரி சார்.
அப்புறம் பதிப்பகத்தோட வேலையெல்லாம் எப்படி இருக்கு?
எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க.
பிரிண்டிங் பிரஸ்ல இப்ப என்ன வேலை போயிட்டு இருக்கு?
என்னோட அடுத்த புத்தகமான அவள் ஒரு வெண்ணிலாங்கிற நாவல் தான் சார்.
அப்படியா? கேக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு
சார். அது மட்டும் இல்லாம நம்மோட பதிப்பகத்துல புத்தகங்கள் வெளியிடறதுக்காக நிறைய எழுத்தாளர்கள் கேட்டிருக்காங்க.
அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
உங்ககிட்ட இத பத்தி கலந்து பேசிட்டு அப்புறமா சொல்றேன்னு
சொல்லிட்டேன். இங்க பாருங்க சத்யன், இந்த விஷயத்துல நீங்களே முடிவெடுங்க. ஏன்னா எனக்கு அந்த விவரம் தான் தெரியாது.
சரிங்க சார். சேகர்,
என்ன சார்?
என்ன பண்ணிட்டு இருக்கப்பா?
ஏதோ கோயம்புத்தூருக்கு அனுப்ப வேண்டிய புத்தகத்தெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் சார்.
அப்படியா? ஆமா, இன்னும் திருச்சிக்கு அனுப்பலையா?
இன்னும் இல்ல சார்.
என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் என்ன சார் பண்ணிடும், புத்தகம் எல்லாம் ரெடியாக அனுப்பிட்டே தான் சார் இருக்கேன்.
அப்படியா? சரி சரி, இன்னைக்காவது அனுப்பிச்சிடுங்க
சார்.
புது புது நாவல் வேணும்னு கேட்டு வாசகர்கள் கடிதம் வேற போட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவு அவங்களுக்காக புது புது கதையா எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அப்பவும் அவங்க மனசு நிறையற மாதிரி என்னால எழுத முடியலையே.
ஆமா சார், நம்மோட பதிப்பகத்துக்கு நாளுக்கு நாள் கடிதங்கள் கூடிக்கிட்டே சார் இருக்கு.
இத பத்தி மோகன் சார் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் போன் பண்ணி அவருக்கு எப்ப நேரம் இருக்குன்னு கேட்டு அவர்கிட்ட இதெல்லாம் கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும்.
ஆமாங்க சார்.
வணக்கம் மேடம்.
வணக்கம், உட்காருங்க.
ரொம்ப நன்றிங்க. என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
சொல்றேங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு நிறைய கதைகளை வச்சுட்டு இருக்கிறதா நேத்து கோயில பார்த்து சொன்னா. ஓஹோ, நான் அதனால அந்த பொண்ணு கொண்டு வர கதைகளை படிச்சு பார்த்து ஏதாவது உதவி பண்ணுங்க.
சரிங்க மேடம். அப்போ நான் வரேங்க மேடம்.
வாங்க சத்யன் சார்.
வணக்கம் சார்.
வணக்கம்மா.
என் பேரு விமலா, சித்ரா மேடம் சொன்னாங்க.
உட்காருமா. உனக்கு சித்ரா மேடத்தை எப்படி தெரியும்?
அவங்கள கோயில எதேச்சியா சந்திச்சேன். நான் கோயில உட்கார்ந்து எழுதிட்டு இருந்த கதைகளை பத்தி அவங்க விசாரிச்சாங்க.
ஓஹோ.
நானும் எனக்குள்ள ஆர்வத்தை சொன்னேன். உடனே அவங்க உங்களை சந்திக்க சொல்லி விலாசத்தை கொடுத்து அனுப்புனாங்க.
அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. சரி சரி, எழுதுன கதைகள் ஏதாவது கொண்டு வந்திருக்கிய?
கொண்டு வந்திருக்கேன் சார்.
கொடுங்க. பரவாயில்ல. ஆனா
என்ன சார், கதை நல்லா இல்லைங்களா?
கதை பரவாயில்லம்மா, ஆனா இன்னும் எழுத்து சீர்படணும். அதுக்கு நீ நிறைய எழுதணும்மா.
சரி சார்.
அப்புறம் முக்கியமான விஷயம், நீ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு மேடம் சொன்னாங்க, அது உண்மையா?
ஆமாங்க சார், அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்களும் வயசானவங்க. எனக்கு கீழே ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்க முடியாம சில வீடுகள்ல பத்து பாத்திரம் தேய்ச்சிதான் எங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு சார்.
அப்படியா, கேக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கட்டாயம் உனக்கு உதவி செய்துதான் ஆகணும்.
ரொம்ப நன்றி சார்.
அம்மா, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ எழுதுற கதைகள் உன் பேர்ல வராது
சார். ஏன் சார்?
உன் பேர்ல கதை வந்தா யாரோ புது எழுத்தாளர்னு வாசகர்கள் படிக்க மாட்டாங்க. அதே கதை என் பேர்ல வந்தா அதோட மதிப்பே கூட்டிடுமா.
என்ன சார் இப்படி சொல்றீங்க?
விமலா, உனக்கு இப்ப தேவை குடும்பத்தை காப்பாத்த பணம் தானே, அத நான் தரேன். கதை யார் பேர்ல வெளிவந்தா உனக்கு என்னம்மா? நீ பல கதைகளை எழுதிக்கிட்டே இரு, கொண்டு வந்து கொடு, பணத்தை வாங்கிக்க.
சார், என் பேரை போட்டா தானே நானும் ஒரு எழுத்தாளர்னு சொல்லிக்க முடியும்.
நீ என்னமா பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கியே. பேர் வருமா ஊர் வருமான்னு ஆசைப்படுற. அந்த மேடம் சொன்னதுனாலதான் உன்ன போல புது ஆளுங்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா நீ என்ன பாக்கறதுக்கு 6 மாசம் நடையா நடக்கணும், தெரிஞ்சுதா?
சரி சார், நான் கதை எழுதி தரேன்.
போயிட்டு நாளைக்கு வந்து பணத்தை வாங்கி.
சரி சார்.
சார், என்ன சார் புது பூனை எதுன கதையெல்லாம் வாங்குறீங்க?
யோ சேகர், கதை அருமையா இருக்கியா.
அப்படிங்களா சார்? அப்படின்னா அந்த பொண்ணு பேரை ஏன் சார் போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க?
யோ, அந்த பொண்ணு பேரை போட்டா அப்புறம் அவ பெரிய எழுத்தாளர் ஆயிடுவாயா? அதான் இப்படி அவ கையில பணத்தை கொடுத்து அவ வாய அடைச்சு பிள்ளான்னு திட்டம் போட்டிருக்கேன். பணத்தை அள்ளி கொடுப்பேன்னு நினைச்சுகிட்டு இருக்கா. நான் கிள்ளிதான் கொடுப்பேன்னு அவளுக்கு எப்படியா தெரியும்?
சார், நீங்க ரொம்ப திறமையா பேசி எப்படியோ கதையெல்லாம் வாங்கிட்டீங்க.
சேகர், ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டேன். எப்படி?
கரெக்ட் தான் சார்.
என்னங்க?
என்ன சித்ரா?
என்னங்க இது, பதிப்பகத்தோட செலவுல விமலான்னு ஏதோ பணம் போட்டிருக்கு?
அது நீ அனுப்பின பொண்ணுதான்.
அப்படிங்களா? பாவங்க அந்த பொண்ணோட குடும்பம். இனிமே அவளுடைய ஆசைகளும் நிறைவேறும்.
ஆமா சித்ரா, உண்மைதான்.
என்ன சார், இப்ப எல்லாம் விமலா எழுதுற கதைங்களை தான் அதிகமா வெளியிடுறோம்.
பாவையா அந்த பொண்ணு விமலா, ஏழை வேற. அந்த பொண்ணு நிறைய கதைகள் எழுதினாதானே அதுக்கு பணம் கிடைக்குது.
அப்போ நீங்க இனிமே கதை எழுத மாட்டீங்களா சார்?
என்னையா பேசுற நீ? வாசகர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் கதாசிரியர். உனக்கு எனக்கும் தானே அந்த பொண்ணு கதை எழுதுற விஷயம் தெரியும்.
சார், அந்த பொண்ணு எழுதுற கதைக்கும் பணத்தை கொஞ்சமா கொடுத்துட்டு கணக்கு நோட்ல வேற அதிகமா எழுதிடுறீங்க நீங்க.
என்ன, அந்த பொண்ணு விமலாவுக்கு அப்படியே தூக்கி கொடுப்பேன்னு நினைச்சியா? யோ, அப்படி கொடுத்துட்டு நான் வெறுங்கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு போகணுமா? அதையே அந்த பொண்ணு அதிகம்னு நினைச்சி என் மேல பயங்கலந்த மரியாதைய அதிகமா கொடுக்குதுயா? அது போதாதா? யோ, நீ பேசாம போயே உன் வேலைய பாரு.
சரி சார்.
வணக்கம் மேடம்.
வணக்கம் விமலா, எப்படிமா இருக்க?
நீங்க காட்டின வழியினால நான் நல்லா இருக்கிறேன் மேடம்.
உனக்கு திறமை இருக்கு எழுதுற, கவலைப்படாத, நீ நல்ல எழுத்தாளர்னு பேர் வாங்குவ.
எங்க மேடம் பேர் வாங்குறது?
என்னமா சொல்ற?
என்னோட கதைகளுக்கு பணம் மட்டும் தானே கொடுக்கறாங்க. எழுத்தாளரா என் பேரை போடுறது இல்லையே.
அப்படியா? சரிமா, நான் விசாரிக்கிறேன்.
மேடம், அதனால என்னோட கதைகளை வேண்டாம்னு சொல்லிட மாட்டாங்கல்ல?
அப்படியெல்லாம் நடக்காதுமா, நீ போயிட்டு வா.
ஓ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா?
ஆமாங்க சார், அந்த புது பொண்ணு விமலாவுக்கு அவரு சம்பளம் கூட முழுசா தரது இல்ல, பாதிதான் குடுக்கறாரு.
பாத்தீங்களா?
ஆமா, இது ஏன் எங்கிட்ட சொல்லல?
சார், நான் எப்படி சார் அவரை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அவரும் நீங்களும் நண்பர்களும், அவரு எதை செஞ்சாலும் அதுல நீங்க தலையிட மாட்டீங்கன்னு சொன்னாரு சார் அவரு.
அப்படியா? வரட்டும் வரட்டும்.
சார் வணக்கம். சார், எப்ப சார் வந்தீங்க? மேடமும் வந்திருக்காங்களா? வணக்கம் மேடம்.
அதெல்லாம் இருக்கட்டும் சத்யன். ஆமா, இந்த பிரச நான் எதுக்காக நடத்திட்டு வரேன் தெரியுமா? எனக்கு லாபம் கிடைக்கும்னா.
என்ன சார் சொல்றீங்க, புரியலையே.
புரியற மாதிரி நான் கேக்குறேங்க, அந்த பொண்ணு விமலா கதையெல்லாம் எழுதி கொடுக்குதா?
கொடுக்குதுங்க மேடம்.
ஆனா அந்த பொண்ணோட பேரை எழுத்தாளர்னு நீங்க போடுறது இல்ல இல்லையா?
அது மேடம், அந்த பொண்ணு பேர்ல புத்தகம் வெளியானா யாரும் அதிகமா படிக்க மாட்டாங்க. என்ன, புது எழுத்தாளராச்சே, அதனால்தான்.
அப்படியா? அப்போ அந்த பொண்ணுக்கு உரிய பணத்தையும் நீங்க சரியா குடுக்கறது இல்ல, அது ஏன்
மேடம்? அது இல்ல மேடம், வந்து
சத்யன், நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல ஒரு பதிப்பகத்தை உங்களுக்காக உருவாக்கி கொடுத்தேனே, எதுக்காக? நாம் பிழைக்கவா? உங்க திறமை வெளியே வரணுங்கிறதுக்காகத்தானே?
ஆமா சார்.
ஆனா உங்களை போல இன்னொரு எழுத்தாளர் கஷ்டப்படுறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னா, நீங்க அவங்க பேரையும் போடாம நியாயமான சம்பளத்தையும் தராம இப்படி துரோகம் பண்ணிருக்கீங்களே, இது சரியா?
சார், அது வந்து சார்,
அவங்க எழுதுற கதைங்களுக்கு அவங்க பேரை போட்டா எங்க அவங்க வளர்ந்துருவாங்களோங்கிற பயம் உங்களுக்கு இல்லையா? என்ன பேசாம இருக்கீங்க? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கத்தானே செய்யும். இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல, நீங்க வீட்டுக்கு போகலாம்.
சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமே இப்படி ஒரு தப்பு நான் என் வாழ்க்கையில செய்யவே மாட்டேன் சார், சத்தியமா செய்ய மாட்டேன்.
ஒரு எழுத்தாளர் நீங்க, நீங்க எழுதுற கதைகளை படிச்சுட்டு பல பேர் திருந்தறதுக்கும் பல பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி பல பேருக்கு முன் உதாரணமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒரு தவறை பண்ணிட்டு இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றது சரியில்ல சார். அதனால நீங்களே இங்கிருந்து போயிடுங்க.
பிறருடைய சூழ்நிலையையும் வறுமையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு குறுக்கு வழியில் பணத்தையும் புகழையும் தேடிக்கொள்பவர்கள் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவ்வாறு தேடிக்கொள்ளுகின்ற பணமும் புகழும் நிலைக்குமா? நிலைக்காது.
குற்றமுள்ள நெஞ்சம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வெற்றிவண்ணன்.